اصطفى والصلاة والسلام على عباده الذين اصطفى اما بعد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني وقال الله عز وجل لقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام يانجش رويدك سوقك بالقواريب او كما قال عليه الصلاة والسلام அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அவையின் தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல்லாஹி தஆலா இந்த ஆயத்திலே மனிதனை சிறப்பாக்கியிருப்பதற்கு ஆக்கியிருப்பதன் காரணங்களை சொல்லியிருக்கிறான். மனிதன் மகா சிறப்பானவன். மனிதனுக்கு ஈடு இணையான என்று சொல்ல இல்லை, மனிதனுக்கு சிறப்பு என்று சொல்லுகிற அம்சத்திலே அந்த வரிசையிலே வருகிற எதையுமே அல்லாஹ் படைக்கவில்லை. மனிதன் மனிதன் என்று சொல்லும்போது நான் தான், அது நான் தான், நமக்கு ஈடு இணையான அல்ல, சிறப்பு என்ற வரிசையிலே மனிதன் ஒருவனைத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். லக்கத் கரம் நபனி ஆதம், இந்த ஆயத்தினுடைய ஆரம்பமே இதுதான். பனி ஆதமை மரியாதைக்குரியவர்களாக, கண்ணியத்திற்குரியவர்களாக, பெருமிதத்திற்குரியவர்களாக, பெருமைக்குரியவர்களாக, என்னென்ன அம்சங்கள் வேண்டுமோ அத்தனை அம்சங்களுக்கும் உரியவர்களாக நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதற்குரிய காரணத்தை சொல்லும் போது வஹமல்லாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ர் என்று சொல்லுகிறான். எத்தனையோ சிறப்பம்சங்களுக்கு மத்தியிலே இந்த ஒரு அம்சத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். வஹமல்லாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ர், நாம் மனிதனை கரையிலும் கடலிலும் வாகனங்களிலே செல்லுகிற வாய்ப்பை மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். கரையில எல்லா பிராணியும் போகுது, ஆனால் வாகனத்தை தன்னிஷ்டப்படி உபயோகிக்கிற பிராணி இந்த உலகத்தில் மனிதர் ஒருவன் தான். எத்தனை இரும்புகளை சேர்த்து அதற்கு ஒரு எண்ணெய் ஊற்றி அதை எரியவிட்டு அதை தன்னுடைய கண்ட்ரோலில் ஊற்றி செல்லுகிற மனிதன் இந்த மனிதன் ஒருவன் தான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் கடலிலும், இவ்வளவு பெரிய கடலிலே எவ்வளவு பெரிய பெரிய கப்பல்கள், எவ்வளவு சாதாரண கப்பல்கள், எவ்வளவு சாதாரண படகுகள் மனிதனுடைய இஷ்டத்தை போகிறது. அதனாலதான் அந்த சூழல் அல்லாஹு தாலா புராணிலே சொன்ன இந்த ஆயத்திருக்கிறது சுபஹானல்லதி சஹரனஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த ஆயத்திலே அல்லாஹ் இதை வசப்படுத்தி கொடுத்தான் என்பதை சிராகித்து கூறும்போது, இந்த வாகனங்களை உபயோகிப்பதற்குரிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்தான், நமக்கு அந்த வாகனங்களை கட்டுப்பட வைத்தான் என்று சிராகிக்கிற அதே நேரத்திலே நாம் அல்லாஹுக்கும் திரும்புவோம் என்பதையும் அந்த ஆயத்திலே அவகமூட்டப்பட்டிருக்கிறது. வெறும் வாகனத்தில் போற ஆளுக்கு இது ஹோண்டா, இது சீரா, இது ஜென்னு இல்லை, நான் மண்ணு, நான் மண்ணு எந்த யாரும் இருக்க வேண்டும். எனவேதான் அந்த தோவையினுடைய கடைசியிலே இன்னும் கழிபோல் லமும் கழிபோல், நாம் நிச்சயமாக அல்லாஹ்வால் திரும்புகிறவர்களாக இருக்கிறோம். இந்த வாகனத்திலேயே போய் கொண்டிருக்க மாட்டோம், இந்த வசதியோடுவே இருந்து கொண்டிருக்க மாட்டோம். இது என்றைக்கும் நிலையாக இருக்கக்கூடிய ஒன்றல்ல. ஒரு நாள் நாம் அல்லாஹ் எடுத்து வாகனத்தில் ஏறும்பொழுதே இந்த துவா, இந்த வாகனத்தை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். நீந்துகிற பிராணிகள் ஏராளம் சகோதரர்களே, ஒரு எந்த பிராணியை தண்ணியில விட்டாலும் நீந்தும், நீச்சல் பழகனாத்தான் வருங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான். மாட்டை தண்ணியில விடுங்க நீந்தும், அதுக்கு நீந்தி பழக வேண்டிய அவசியம் இல்லை. எருமையை தண்ணியில விடுங்க நீந்தும், குதிரை தண்ணியில் உடனே நீண்டும், நாய் தண்ணியில் உடனே நீண்டும், பூனை தண்ணியில் உடனே நீண்டும், பூனை தண்ணியை பார்த்தா பயப்பட ஆனாலும் நீண்டும். எல்லா பிராணியும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், நாம படிச்சு தெரிஞ்ச வரைக்கும் ஒட்டகத்தை தவிர யானை கூட நீண்டும். ஒட்டகத்தை தவிர, ஏன்னா ஒட்டகத்துக்கு பாலைவனத்தில் தண்ணியே இல்ல குடிக்கிறது, நீந்துறது எதுக்கு? எதுக்கு என்ன தேவையோ அதான் நல்லா கொடுக்கணும். ஒட்டகத்துக்கு பாலைவனத்தில் என்னங்க மீ மறந்து இருந்துட்டீங்களா? கொஞ்சம் அப்படி இப்படி ஆட்டாதான் நீங்க உஷாரா இருக்கீங்கன்னு தெரியும். பாலைவனத்தில் குடிக்கவே தண்ணி இல்லை, இது எதுக்கு நீச்சல் அடிக்குது? அதெல்லாம் அதோட கழுத்து அதோட உயரம் இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ரொம்ப பெரிய தண்ணி வேணும், கடல்ல விட்டா தான் அடிக்க முடியும். வேண்டாம், உனக்கு நீச்சலே தெரியாது, அதனால இப்ப ஒட்டகத்தை தண்ணியில விட்டு நீந்தாது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஹிக்மத் மனிதனுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒவ்வொரு பொருளையும் கூட, இது இடையில யாவது சொல்றேன், மனிதனை கூட பிராணிகளை கூட ஒவ்வொன்றை கூட அல்லாஹால் அதனுடைய நீதியை படைத்திருக்கிறான். சொல்லுகிறேன், இந்த பிராணிகள் எல்லாம் தண்ணீர்ல நீந்துகிறது, நம்மளை தண்ணீரை போட்டு நீந்த முடியுமா? நீச்சல் தனியா ஒண்ணு பழகலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, லால்பேட்டை மதுரசாலை 12 வயசு 9வது படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே எப்படியோ சீக்கிரம் சீக்கிரமா கடத்தி விட்டாங்க போல இருக்கு. அந்த படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்திலேயே கொண்டு போய் மதுரசாலை சேர்த்து விட்டாங்க. அமானியத்தை இருக்கிறாங்க. அந்த காலத்துல பாடம் எல்லாம் ரொம்ப கம்மி தான், இப்ப மாதிரி 7 பாடம் 6 பாடம் எல்லாம் இல்ல. காலையில ஒரு பாடம், சாயந்தரம் ஒரு பாடம், அவ்வளவுதான். பாக்கி நேரம் பூரா குளத்துலதான் இருப்போம் எல்லாரும் நீச்சல் பழகிறதுக்காக. தோலெல்லாம் வெளுத்து போயிடும், தோலெல்லாம் தண்ணியில கிடந்து வெளுத்து போயிடும் நீச்சல் பழகிறதுக்காக. அப்படி பழகின பிறகுதான் இப்ப நீச்சல் நமக்கு தெரியுது. என்ன நீச்சல் என்ன ஒரு கஷ்டமான காரியமா? நீச்சல்ல பெரிய வித்தியாசங்கள் சொன்னா, கையை இப்படி அடிக்கணும், காலையும் இப்படி அடிக்கணும், அடுத்தா மேல வரலாம். இவன் நீச்சல் தெரியாத உள்ள விழுந்தா இப்படிம்பான், போயிட்டே இருப்பாங்க. இல்ல எவ்வளவு வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. நீச்சல் தெரியாதவனும் கைகாலத்தான் உதறான், நீச்சல் தெரிஞ்சவனும் கைகாலத்தான் உதறான். நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஜிபிரீலமிக்காயும் கூட வர்றதில்லை. நீச்சல் தெரிஞ்சவங்க என்னங்க செய்யறாங்க? நீச்சல் ஒண்ணுமே இல்ல, சும்மா கை அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும், மேல இருந்துகிட்டே இருப்போம், கால இப்படி தட்டிக்கிட்டே இருந்தா போதும், பின்னால போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான் நீச்சல். ஆனா நீச்சல் தெரியாத ஆளுக்கு தண்ணி அங்க பார்த்தா இவனுக்கு இங்க ஹார்ட் அட்டாக் வரும். குளங்களா, தண்ணிங்களா, நீச்சல்களா, பயக்கிற பயம் அவ்வளவு இருக்கு, அழக ஒண்ணுமே இல்லை. ஆனால் மனிதனுக்கு நீந்து பழகினால்தான் வருமே தவிர தானாக வராது. மக்கள் விட்டு வரும். நான் ரொம்ப காலத்துக்கு முந்தி ஒரு அத கதைன்னு சொல்லுங்க, அல்லது கிஸ்டான்னு சொல்லுங்க, யாரும் கோச்சு கூடாது. ரொம்ப காலத்துக்கு முந்தி சொன்னேன், நான் சொல்லிட்டு மறந்துட்டேன். யாரோ சொன்னதை கேட்டேன், அதை சொன்னேன், அதை சொன்னதை மறந்துட்டேன். இப்ப சமீபத்தில் எங்கேயோ கேச கேட்கும் போது நான் பேசின கேசத்துல அதுவே இருக்கு. எனக்கு ஆச்சரியமான எப்ப பேசணும், அப்ப அது இப்ப ஞாபகத்துக்கு வந்துருச்சு. தேவையில்லைத்தான், ஆனா கூட நமக்கும் அது ஒரு படிப்பினதா, நம்ம எப்படி அதை கையாளணுங்கிறதுக்கும் ஒரு படிப்பினதா, மிருகத்துக்கு நீச்சல் தெரியுங்கிறதும் ஒரு படிப்பினதா, புத்திசாலித்தனம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியோ அதை சொல்றதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டா நான் கூட சொல்றேன். ஒரு குடும்பம் இந்த ஆத்துக்கு இந்த கரையில் இருந்துச்சு, புருஷன பஞ்சாதிகம். ஆத்துக்கு அந்த கரையில அம்மா வீடு, தினமும் இவன் அம்மா வீட்டுக்கு போயிடுவான். இவர் வேண்டான்னு சொல்லுவாரா போயிடுவான், வேண்டான்னு சொல்லுவார போயிடுவான். என்ன செய்ய முடியும், போயிட்டா சரி, சண்டை போட்டுக்கிட்டா அப்படியே இருந்தாங்க. ஒரு நாள் ஆத்துல நிறைய தண்ணி வந்துருச்சு. இன்னைக்கு இவர் நினைச்சாரு, எப்பவும் பழக்கம் போல இன்னைக்கு சாயந்தரம் அம்மா வீட்டுக்கு போனா தண்ணியில மாட்டிக்குவான், ஆனா போகாம இருக்க மாட்டான். என்னடா பண்றதுன்னு யோசிச்சா, போகாதேன்னு சொன்னா போவான். என்ன செய்யறது? அப்ப இவனுக்கு ரொம்ப ஐடியா வந்துச்சு. அந்த காலத்துல யூபியில எல்லா வீட்லயும் எருமை மாடு வளர்த்துற பழக்கம், எருமை மாடு தண்ணியில நல்லா நீச்சல் அடிக்கும், அருமையா. அது நீச்சல் அடிக்கும் போது அதோட வாழை புடிச்சுக்கிட்ட போதும் அந்த கடையில போய் சேர்ந்துக்கலாம். இப்ப இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? பொஞ்சாதிட்ட போய் இதான் நம்மளும் செய்யணும். பொஞ்சாதிட்ட போய், இந்த நீ அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தா நீ போனா போயிக்க, எல்லாம் செஞ்சுக்க, ஆனா எருமை மாட்டை மட்டும் குடிச்சிட்டு போக கூடாது. எருமை மாட்டை குடிச்சிட்டு போக கூடாது, அவ சொன்னா புடிச்சிட்டு போவேன். தொடர்ந்து மாட்டமா தான் செய்வா. இவனுக்கு சந்தோஷம் உள்ளுக்குல, எருமை மாட்டை புடிச்சிட்டு போனா தண்ணி அதிகமா வந்தா அவன் என்ன செஞ்சுக்குவா? வாழை புடிச்சுக்கோ, போயிடல கடை சேர்ந்துருவான். பரவாயில்ல, சந்தோஷம், ரொம்ப புத்திசாலித்தனமான வேலை. இதே மாதிரி நடந்துச்சு, சாயந்தரம் ஆச்சு, தண்ணி வந்துகிட்டு இருக்குது, எருமை மாட்டை புடிச்சுக்கிட்டு போயிட்டான். பாதி வெளியே போனோம்னா அவன் தத்திரிக்க ஆரம்பிச்சுட்டா பார்த்தா வேற ஒண்ணு கிடைக்கல, எருமாட்டை வாழை பிடிச்சிட்டா போயிட்டே இருக்கிறான். இவனுக்கு கரையில நின்று தன்னோட புத்திசாலித்தனத்துக்கு 102 மார்க் போட்டுட்டான். ஆனா இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, திடீர்ந்து வாழை வேகமா தண்ணி வருது, எருமையும் வேகமா நீச்சல் அடிக்குது, இவன் எங்கேயாவது போற போக்குல வாழை விட்டுறக்கூடாது அப்படின்னு இவன் அறியாம அடியே வாழை விட்டுறாதேண்ணா விட்டான். ஆஹா, இவ்வளவு புத்திசாலித்தனமா வேலை செஞ்சு இங்க வந்து இப்படி மாத்திட்டே இவன் விட்டுட்டாரு அப்படி தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரி, கொஞ்ச நேரத்துக்கு போய் இவருக்கு வேலை ஆயிடுச்சு, பார்த்தா என்ன செய்யறதுன்னு சரி தேடி போனா பஞ்சாதிய சொல்லி எங்கேயாவது செத்து போன பணமாவது கிடைக்கலான்னு பாக்கலாம்னு. அப்போ ஒருத்தன் கேட்டா என்னப்பா போய்கிட்டு இருக்கிறேன் இப்படி பொஞ்சாதி தேடுறேன் தண்ணியில போயிட்டா, இப்படி தப்பு செஞ்சுட்டேன். சரி, பொஞ்சாதி தேடுறேங்கிற தண்ணி கிளக்க போகுது, நீ மேக்க போறேன்டா, அவ எப்பவுமே மாத்த மாத்தான் போவா. ஒவ்வொரு வஸ்துவையும் அதனுடைய இயற்கையை அதற்கு ஒரு நியதியிலே படைத்திருக்கிறான், மனிதனையும் நியதியிலே படைத்திருக்கிறான், மனிதனை உயர்ந்தவனாக ஆக்கியிருக்கிறான். வரதுக்கனாகும் என தையுபாத், நாம் தையுபாத்தான ரிசுக்கு தந்திருக்கிறோம், நல்ல சுகமான இனிமையான ரசிக்கத்தக்க உணவை தந்திருக்கிறோம். தையுபாத் என்ற வார்த்தைக்கு எல்லாம் சொல்லலாம். இப்ப ஹராங்கிறதுல ஹெருமக் கேட்டு எத்தீமனுடைய சத்த சாப்பிட்டா அது பிரியாணியா இருந்தாலும் அது ஹராம், அது வேற விஷயம். பாக்கி ஹலாலான ரிஸ்கெல்லாம் தையுபா சென்றுள்ள குறிப்பிடுகிறான். இந்த ரிஸ்கெல்லாம் எல்லாம் நமக்கு தான் தர்றா, மத்தவருக்கு ரிஸ்க்கு தர்றா, ஆனால் மத்தவருக்கு ரிஸ்க் இப்படி பக்குவமா தர்றதில்லை. அது வந்து அவ்வளவு பெரிய, அதாவது சமைக்கப்பட்ட உணவு எதுக்கு தர்றதில்லை, நமக்கு மட்டும் சமைக்கப்பட்ட உணவு தரப்படுகிறது. நமக்கு சமைக்கப்பட்ட உணவு தான், சமைக்காம சிலதை சாப்பிடலாம், அது பேர் பழம் வாக்கி அரபியில், வாழ்க்கை எல்லாம் சமைக்காம சாப்பிடுறது. வாழைப்பழம் சமைக்க வேண்டியதில்லை, வாழைப்பழம் சமைக்க வேண்டியதில்லை, பலாப்பழம் சமைக்க வேண்டியதில்லை, பழுத்து வைக்கணும், அது வேற விஷயம், அது தானாக பழுத்து நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சில பேர் வேறு வம்புக்கு வீம்புக்கு பழுத்து வைத்தால் அது பழுக்கிறது இல்லை, அது அதோட ருசியை வேறையா இருக்கும், அதோட சுவையை மாறி போயிடும், தானாகவே பழுக்கும். அது எல்லாம் இயற்கையாக பேர் பழவர்க்கங்கள், உணவு இல்லை, அது உணவு என்பது வேறு, பழம் என்பது வேறு. உணவு வகைகளை சமைத்தல்லா கொடுத்திருக்கிறான். மாடு சமைச்சு சாப்பிடாது, குதிரை சமைச்சு சாப்பிடாது, யானை சமைச்சு சாப்பிடாது, சிங்கம் சமைச்சு சாப்பிடாது, கரடி சமைச்சு சாப்பிடாது, கரையும் சமைச்சு சாப்பிடாது, ராஜாலி சமைச்சு சாப்பிடாது, பள்ளி சமைச்சு சாப்பிடாது, எறும்பு சமைச்சு சாப்பிடாது, பூனை சமைச்சு சாப்பிடாது. என்ன பண்ணும், நம்ம வீட்டு பூனை சமைச்சதுதான் இருக்கு நம்ம வீட்டுல, அதனால சாப்பிடுது நம்ம வீட்டு பூனை. எங்க வீட்டுல முன்ன காலத்துல ஒரு பூனை இருந்துச்சு, அந்தமா சொல்லுவாங்க எங்க வீட்டு பூனை பழைய சோறு தான் பெரியமா சாப்பிடுது. எல்லா வீட்டிலும் பூனை மாமிச பிராணி, அது மாமிசம் தான் சாப்பிடும். நம்ம வீட்டில் இருக்கிற பிராணி என்ன செய்யும், வேற வழி இல்லை, அதனால நம்ம கூட சேர்ந்து சோறு சாப்பிட்டுக்குது. ஆனா சோத்துல கொஞ்சம் நெய்யோ கறியோ போட்டு பசஞ்சு வைக்கிற பழக்கம். இன்னொரு பையன் இருந்தா நம்ம வீட்டுல, அவன் சாப்பாடு வச்ச மட்டும் பூனை பூரா சாப்பாட்டை சாப்பிடும், நம்ம பசஞ்சு வச்சா அந்த நெய் வாசல் உள்ள சாப்பிட்டு வாங்கி விட்டுரும், அவன் வச்சா பூரா சாப்பிடும். என்னடா இவன் வச்சா மட்டும் பூரா சாப்பிடுதுன்னா, அவன் நெய்ய சாப்பாட்டு செய்யறது இல்ல, நெய்ய பூனை மூக்கல கடை விட்டுறான். அது மாதிரி இந்த மாதிரி சொல்றது, எங்க வீட்டு பூனை பழைய சோறு தான் சாப்பிடுது, அதான் பிரியமா சாப்பிடுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பூனை பழைய சோறு பிரியமா சார், கடைசி பார்த்தா அந்த அம்மா சாப்பிடுறதே பழைய சோறு தான், அந்த வீட்டில் இருக்கிறதே பழைய சோறு தான், இதையும் சாப்பிடுறதா செத்து போயிருந்தேன். ஒவ்வொரு பிராணிக்கும் நல்லா இயற்கை வைத்திருக்கிறான், அந்த இயற்கையின்படி நமக்கு சமைத்த உணவு, அரிசியானாலும் சரி, அரிசியை தேடி அப்படியே திங்கும் சீரம் நம்ம ஜீரணமாகும். ஆனா நாம அரிசி அப்படியே தந்தா ஜீரணமாகாதுங்கிறது இல்லை, எங்கேயாவது நறுக்கரிசி இருந்தா, எங்கேயாவது நறுக்கரிசி இருந்தா பிரியாணியில நறுக்கரிசி இருந்துருச்சு, சாப்பிட்டு வெளியே போறவங்க எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரர் இருக்கான சாப்பாடு போடுறாருங்க, பொண்ணு வீட்டுக்காரர் காதல படுற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு பேசிட்டு போவாங்க. இவ்வளவு செய்து கூட கடைசியே ஒரு மூளையில அரிசி வேகல, பேசுற பேச்சு எப்படி இருக்குங்க, போறவங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் நல்லாத்தான் இருந்துச்சு, இதுலயே இருந்தாலும் 6 டிகிரியில போயிடுவாரு. சாப்பாடு எல்லாம் நல்லாத்தான் இருந்துச்சு, இந்த இழுக்கிற இழுப்புல முதல் இழுப்புல 2 அடி, அடுத்த இழுப்புல இன்னொரு 2 தூணிக்குள்ள போயிட்டே இருப்பாரு. போற ஆளெல்லாம் சலான் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு நறுக்கரிசி கூட நமக்கு ஜீரணமாக முடியாது, ஆனால் எல்லாம் ஒப்பி எல்லாம் கோழிச்சு நேரடியாக அரிசியை, மாட்டுக்கு நேரடியாக தவிடை, ஊரு பிராணிக்கும் மற்ற மிருகங்களுக்கு நேரடியாக இறைச்சியை, நம்ம பச்சை இறைச்சி சாப்பிட்டா என்ன ஆயிரும், அஜீரணம் ஆயிரும், ஆனால் மற்ற மிருகம் சாப்பிடும். அதனால தான் அல்லாஹ் சொன்னா வரதுக்கடாக்கும் நாம் படைத்த ஏராளமான படைப்புகளுக்கு மத்தியிலே மனிதனை ஆக சிறப்பாக நாம் படைத்திருக்கிறோம். சோதர்களை நம்மை எல்லா மனிதனாக படைத்திருக்கிறான், ஆக சிறப்பாக படைத்திருக்கிறான், இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய வசதி வாய்ப்போடு படைத்திருக்கிறான், சிறப்புக்குரிய அம்சங்களை கொடுத்து படைத்திருக்கிறான். இந்த சிறப்பை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு. இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமல்ல. இந்த வாழ்க்கை எப்படி நாம் யாராவது ஒரு இடத்திலே ஒரு 500 ரூபாய் கொடுத்து இதை அமானத்தாக வைத்திருங்கள், அமானதமாக வைத்திருங்கள் என்று சொல்கிறோமோ அதே போல அன்பர்களே, பெரியவர்களே, நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை, தாய்மார்களே, சகோதரிகளே, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் கிடைத்த அமானத்தில் நமக்கு சொந்தமல்ல. முதலில் இதை முடிவு செய்து கொள்ளுங்கள். நான் இந்து மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எங்கே போய் சொல்ல வேண்டும், எல்லோருக்கும் சொல்ல வேண்டும், இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமல்ல, இந்த வாழ்க்கை நம்முடையதல்ல, இந்த வாழ்க்கையை நம்முடையதல்ல என்ற இடத்தில் தான் நீதி ஆரம்பிக்கிறது. எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு சொந்தமல்ல என்று நினைத்து நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று நினைப்பாரோ அங்கிருந்துதான் அவன் நீதமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். எனவேதான் நீதி எங்கே, நீதி இங்கே என்ற அர்த்தத்திலே அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். நீதி எங்கே தொழில் குறியிருக்கும் அங்கே. ஆ, நீதி இங்கே. இஸ்லாம் சொல்லுகிற இடத்திலே நீதி, இஸ்லாமை கொடுத்த இறைவன் சொல்லுகிற இடத்திலே நீதி, அல்லாஹ்வுடைய கலாமிலே நீதி, அன்னலாருடைய வாக்கியங்களிலே நீதி, அன்னலாருடைய வாழ்க்கையிலே நீதி. நீதி என்றால் இங்கே வாருங்கள். இதை விட்டு எந்த முறையை நீங்கள் கையாண்டாலும் சரி, எந்த வழியை நீங்கள் கையாண்டாலும் சரி, எந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்களை நீங்கள் பேசினாலும் சரி, நீங்கள் நீதியாக வாழ முடியாது. இந்த உலகத்திலே நீதியாக வாழ வேண்டுமானால் அல்லாஹ் மனிதனை நீதி நீதியிலிருந்து படைத்திருக்கிறான், மனிதனை சிறப்பான அம்சமாக படைத்திருக்கிறான். எல்லாவற்றை விட சிறப்பு என்ன தெரியுமா? நாம் எல்லாம் சொல்ற மட்டும்தான், மற்ற பிராணிகளுக்கெல்லாம் 5 அறிவு, நமக்கு 6வது அறிவு. மற்ற பிராணிகளுக்கெல்லாம் 5 புலன்கள், நமக்குத்தான் அறிவு. 6வது அறிவுக்கு பெயர் தான் அறிவு. மற்றதெல்லாம் புலன்கள், கண்ணுக்குள்ளே இருப்பது பார்க்கிற புலன். அதை அறிவு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிவு என்பதை அது மூலையாக சிந்திக்கிற விஷயம் இருந்தால்தான் அது உண்மையான அறிவு. மற்றதெல்லாம் அது புலன்கள், 5 புலன்கள். மிருகங்கள் பார்க்கும், கேட்கும், நுகரும், இதெல்லாம் இருக்கிறது. 5 அறிவு. மனுஷன் மட்டும்தான் சிந்திக்க முடியும், மனுஷனுக்கு மட்டும்தான் அறிவு வளரும், மனுஷனுக்கு மட்டும்தான் வளர்ச்சி ஏற்படும், மனிதனுக்கு மட்டும்தான் முன்னேற்றம் ஏற்படும், மனிதனுக்கு மட்டும்தான் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும், மனிதர்களில் மட்டும்தான் செல்வந்தர்கள், ஏழைகள், வேலைக்காரர்கள், தொழிலாளர்கள், முதலாளிகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், பட்டதாரிகள், பட்டம் பெறாதவர்கள், காலேஜ் பட்டம் பெறாமலே நீதியில் பட்டம் விடுகிறவர்கள், இதெல்லாம் மனிதர்கள் தான். நல்ல டிரெஸ் போடுறவங்க, டிரெஸ் இல்லாதவங்க, அசிங்கமா இருக்கிறவங்க, அழகா இருக்கிறவங்க, தங்களை அழகுபடுத்திக்கிறவங்க, எந்த காக்காயாவது எப்பாவது கண்ணாடிக்கு முன்னால போய் பவுடர் அடிச்சிருக்கா, இப்படி கருப்பா இருக்கிறவன் பவுடர் அடிச்சிருக்கா போது. ஒருத்தன் கேட்டா, ஒரு சின்ன பையன், ரெண்டு பேர் பேசிக்கிறானே, ஏண்டா யானை இவ்வளவு கருப்பா இருக்குது, ஏண்டா யானை இவன் கேட்கறான். அவன் சொல்றான், காட்டுல வெயிலையே சுத்துதில்ல, எனக்காக அது கருப்பு சிவப்புன்னு கவலைப்பட்டுச்சா? கவலைப்படவும் தெரியாது, சந்தோஷப்படவும் தெரியாது. சகோதரர்கள், மயில் இவ்வளவு அழகா இருக்கு, மயில் இவ்வளவு அழகா இருக்கு, ஆனா மயில் சந்தோஷப்பட்டுக்குமா? நாமளா ஒரு கற்பனை பண்ணி எங்க தேசிய பறவைன்னு சொல்லிட்டோம், மயிலுக்கு தெரியுமா நான் தேசிய பறவைன்னு? நாமளா கற்பனை பண்ணி புலி தேசிய விலங்குன்னு சொல்லிக்கிட்டோம், புலிக்கு தெரியுமா நான் தேசிய விலங்குண்டு? நாமளா கற்பனை பண்ணி நமக்கு ஏற்பட்ட பயத்துல வெலவெலப்புல சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டோம். அதுக்கு ராஜான்லாம் தெரியாது, அதுக்கு ராஜான்லாம் தெரியாது. நாம சொல்லிக்கிட்டோம் சிங்கத்தை ராஜான், சிங்கத்துக்கு தெரியாதுதான் ராஜான். நம்முடைய கற்பனை கதைகள் நிறைய இருக்கு. நான் ஒரு கதை ஒருத்தர் சொன்ன, ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டார் இல்ல, ஒரு வகையில் சந்தோஷப்பட்டார், வருத்தப்பட்டார். என்னன்னு சொன்னா, சிங்கம் ரொம்ப வந்து அப்பராடி பிராணி, ஆனா அதே நேரத்தில் ரொம்ப ஜென்டிலா இருக்கும்னு சொல்றாங்க. சும்மா அனாவசியமா யாரையும் போய் தொந்தரவு பண்ணாது, பசிக்காத வரைக்கும் போய் வேட்டையே ஆடாது, யாராவது பார்த்தா கூட அதை பார்த்து பார்த்துட்டு போட்டுன்னு சும்மா விட்டுரும், அப்படி எல்லாம் ரொம்ப ஜென்டிலா நடந்துக்கும்னு சொல்றாங்க சிங்கத்தை பத்தி. அதே போல ஒரு பெண் சிங்கத்தோடு சேர்ந்தா அந்த பெண் சிங்கத்தோடவே தான் வாழ்க்கை நடத்தும், வேற பெண் சிங்கத்தை ஏறிட்டு கூட பார்க்காது. இந்த அசிங்கங்கள் தான் ஏறிட்டு பார்க்கறது. என்ன போனாலும் படத்தையும் பார்ப்பான், பொம்மலையும் பார்ப்பான், ரோட்டையும் பார்ப்பான், வீதியும் பார்ப்பான். என்ன கிடைக்குது இவருக்கு தெரியல. ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு கேட்கிற என்ன பின்னாலே பார்த்துட்டு போறீங்க, என்ன கிடைச்சிச்சு? ஒண்ணும் கிடைக்காது, சும்மா பாக்கிறதா. வெறும் பார்வை, வெத்து பார்வை தேவையில்லாதது, அனாவசியமானது. மனிதனுடைய ஆற்றலை குறைக்கக்கூடியது. மனிதர்களுக்கு ஆற்றல் குறைந்து போச்சுன்னு சொல்றது காரணம், இந்த காலத்துல எல்லாத்தை விட பாவங்கள் செய்ததுதான் காரணம். நான் அந்த கதை சொன்னேன், ஒரு நாள் ஒரு நரி போய் மாட்டிக்கிட்டான் சிங்கத்திட்ட. இப்ப சிங்கம் அடிச்ச ஒரே அடிதான் அது, வேற ஒன்னு ரெண்டாவது மூணாவது நாளாவது அடிக்க. நம்ம பள்ளி அடிக்கிறதுக்கு 10 அடி அடிச்சுட்டு கூட கடைசி பால் தான் மிச்சம், பள்ளி போயிடும். பால் கிடக்கும், பள்ளி போயிடும். இப்ப நமக்கு பெரிய கவலை, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சிங்கம் இருக்கே, அது ஒரே அடி, அதனுடைய பஞ்சா, அதனுடைய கை இருக்கே அப்படி, அதனுடைய மிக அப்படிப்பட்டது. அது பாண்டிச்சுன்னு சொன்னாலே அது விழுகிறதே அது சித்தம். இந்த நரி கிடைச்சிக்கு சீப்பா ஒரே அடியில சாக போகுது. சாக போகும்போது சொல்லிச்சு, ராஜாவை கொஞ்சம் போடுங்கன்னு கற்பனை. எது சொல்ல வர, நம்மளா சில கதைகள் கற்பனை பண்ணிக்கிறது. உடனே அது கொஞ்சம் உசாராயிச்சு, என்னடா நரி இப்படி சொல்லுதுன்னு சொல்லி, என்ன விஷயம் சொல்லு. இந்த பாட்டில் என்னை கடவுள் பெரிய புனிதமான படைப்பாக படைச்சு அனுப்பியிருக்கிறார். எது சொல்லுங்க? நரி. என்ன ரொம்ப புனிதமான படைப்பா படைச்சு அனுப்பியிருக்கார். இப்ப காட்டில் எல்லா மிருகமும் என்ன கண்டா பயப்படும். ஆகையினால என்ன நீங்க சாகடிச்சீங்கன்னா கடவுள்கிட்ட போய் ரொம்ப பெரிய குற்றவாளி ஆவீங்க. நரி சொல்லு. இதுக்கு ஆச்சரியமா போச்சு, ஒன்ன போய் கடவுள் புனிதமா படைச்சிருக்கிறாரா? ஆமா. நிஜமா சொல்றியா? ஆமா. உன்னை கண்டா எல்லா மிருகமும் பயப்படுமா? உன்னை கண்டா எல்லா மிருகமும் பயப்படுமா? ஆமா. நீ பொய் சொல்ற, நிச்சயமா இல்ல. வேணா என் கூட வந்து பாருங்க, வேணா என் கூட வந்து பாருங்க. அப்படியா? எல்லாம் பயப்படுமா? இந்த ராஜா பாவம் அப்பராணி, சிங்கம் அப்பராணி ஆச்சுங்களே, பிராணியோட அது அப்பராணி கூட. நிஜமாவா? ஆமா. சேன் கூட வாங்க. நரி முன்னால போகுது, சிங்கம் பின்னால போகுது. போக போக பிராணியெல்லாம் ஓடுது, பிராணியெல்லாம் ஓடுது. இந்த சிங்கத்துக்கு தெரியாது, என்னடா இந்த நரியை கண்டு எல்லாம் ஓடுது, இந்த நரியை கண்டு இன்னும் முன்னால போகுது. பார்க்க பிராணா விழுந்து ஓடுது, ஜெடுவிழிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் போன பிறகு சொல்லிச்சு, சரிதான் சரிதான், நீ சொன்னதை மாதிரி சரி, நீ புனிதமான பிராணி தான், அதனால உன்னை நான் சாகடிக்கிறது, நீ போட்டு விட்டுருக்கான். இப்படி எழுச்சி பாத்திரமா இருக்கலாமா? இதே மாதிரி ரொம்ப பேர் குளிர்கிற ஆளு இருப்பாங்க. அரசியல் இல்ல, அதுல இது இல்ல, உன்னால விட்ட போயிருவாங்க, இவருக்கு அவன் நினைச்சுக்குவாங்க. மரியாதை, மரியாதை அதுக்கு இல்ல, பின்னால ஒண்ணு இருக்கு. எந்த நபருக்கு கிடைக்கிறோ அந்த நபருக்கு கூட இல்ல, அந்த நபருக்கு பின்னால் சிங்கம் போன்ற ஒரு பதவி இருக்கிறதே, அதுக்குத்தான் மரியாதைங்கிறது இந்த நரிக்கு புரியாது. அந்த மரியாதை பதவி விட்டு இறங்கிட்டா பெரிய அவன் என்ன கேட்கறான்னு பாக்கிறான். பதவி விட்டு இறங்கிட்டா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய சம்பளமா இருந்தாலும் சரி, ஊர்ல அவர் தான் எல்லாத்தையும் என்ன பண்றவரு, அதிகாரம் பண்றவர். அப்படி இருந்தா கூட நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அவர் நாளைக்கு என்ன ஆயிட்டாருங்க, பதவி முடிஞ்சிருச்சு, அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு, பதவிட்டு இறங்கிட்டா அப்ப வாட்ச்மேன் கேட்பான், என்ன சார் அந்த வந்து என்ன கிடைக்கு, மாசம் மாசம் கிடைக்குது பென்ஷன், பென்ஷன்லாம் ஒழுங்கா வருதா சார், பென்ஷன்லாம் ஒழுங்கா? அப்படி பென்ஷன் வாங்கினால ஒரு ஆள் பொஞ்சாதிட்ட, வீட்டுல பொஞ்சாதி இல்ல, வேலைக்காரிட்டு சொன்னானா, இந்த ஒரிஜினல் சம்பளம் எல்லாம் போயிருச்சு, இப்ப கொஞ்சம் தான் வருது, ஆயினால் நாளையில இருந்து சிக்கனமா சமையல் பண்ணு, முந்தி மாதிரி சாப்பிட முடியாது, சிக்கனமா சமையல் பண்ணு. அவ வேலைக்காரையும் சரிட்டான், பொஞ்சாதி இல்ல, செத்து போச்சு, வேலைக்காரி சரிட்டான். அதே மாதிரி மறுநாள் அந்த விசேஷமான சமையல்லாம் இல்ல, சாதாரண சாப்பாடு வந்துச்சு. அப்படி ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் சாப்பிட்டு இருக்கும் போதே இவருக்கு யோசனை வந்துச்சு, என்னமோ வாசம் அடிக்கிற மாதிரி தெரியுதுன்னு உள்ள போய் பார்த்தா சமையல்காரி எப்பவும் போல நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறான், தனியா சமைச்சு. இவரு கேட்டாரு, அடிப்பாவி, நானும் சொன்னே பாசெல்லாம் போச்சு, என் சம்பளம் எல்லாம் போச்சு, இனி நீ இப்படி சமைக்க கூடாதுன்னு சொன்னனே, நீ இப்படி சாப்பிடுறேன, உங்க சம்பளம் தானே போச்சு. யார் சம்பளம் போச்சு? உங்க சம்பளம் தானே போச்சு, என் சம்பளம் எப்பவும் போல இருக்கு, நீங்க தான் ரிட்டையர் ஆயிருக்கீங்க, நான் ரிட்டையர் ஆகலையே. பதவியின் காரணமாக யாருக்கு மரியாதை இருக்கிறதோ அதை நரிக்கு கிடைத்த மரியாதை. இன்னைக்கு உலகத்தில் ஏராளமாக ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். நரிக்கு கிடைத்த மரியாதையை அது சிங்கத்துக்கே கிடைத்துவிட்ட மரியாதையாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சிங்கம் அல்ல, அது அல்லாஹு தஆலா. அறிவு வளர்ச்சி என்பது மனிதனுக்குத்தான் வைத்தான், பேச்சு மனிதனுக்குத்தான் வைத்திருக்கிறான், மூளை வளர்ச்சி மனிதனுக்குத்தான் வைத்திருக்கிறான், எல்லா விதமான காரியங்களும் மனிதனுக்குத்தானே தவிர மற்றவைகளுக்கு இல்லை. எனவே மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் இந்த உலகத்தை எப்படி நடக்க வேண்டும். குரானே அல்லாஹ் நூற்றுக்கணக்கான இடங்களிலே இந்த நீதியை தான் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் எதுவெல்லாம் சொல்லி இருக்கிறானோ அது நீதி. அல்லாஹ் சொன்னபடி நடப்பதற்கு பெயர் நீதி. தெளிவாகவே சில இடத்திலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அல்லாஹ் தஆலா ஏவுகிறான். அதில் வல்ல எஹ்சான் ஒரு இடத்திலே இருக்கிறது, அதிலே கொண்டும் எஹ்சானை கொண்டும் ஏவுகிறான். இரண்டு விஷயம், அதில் என்றால் நீதி. இப்ப இருந்து நான் அதில்ங்கிற வார்த்தையை வைத்த நீதி புரிஞ்சுங்க, அதில் இருந்தாலே நீதி. அதில் அறியில அல்லாஹ் அதிலே கொண்டு ஏவுகிறான், எஹ்சானை கொண்டு ஏவுகிறான். தக்வா நீதியாக நடங்கள், அதுதான் தக்வாவுக்கு உகந்தது. தேவத்துறை நாளையிலே அல்லாஹ் நீதான் வைத்திருக்கிறான். தேவத்துறை நாளையிலே அல்லாஹ் நீதி தராசு வைத்திருக்கிறான். தராசியும் காலை நீதி. தேவத்துறை நாளையிலும் அல்லாஹ் அநீதி செய்ய மாட்டான். உலகத்திலும் அல்லாஹ் எந்த காரியத்திலும் அநீதி செய்வதற்கு அனுமதி தரவில்லை. மாறாக அல்லாஹு தஆலா அதனை கொண்டும் எஹ்சானை கொண்டும் ஏவுகிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறான். நீங்கள் நேரத்தை நீதியாக நடங்கள், அது தக்வாவுக்கு ரொம்ப பொருத்தமானது. அதோடு இங்கே சொல்லுகிறான், ஏவுக்கும் பில் அதில் வலி அஹ்சான், அதில் எஹ்சானை கொண்டு அல்லா நாடு. அதில் என்றால் என்ன, ஒன்றுக்கொன்று எதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதற்கு அதை செய்வது. ஒருத்தர் நம்ம கூட உபகாரமா நடந்தார், அன்பாக நடந்தார், நாம அவர் இடத்த அன்பாக நடக்கிறோம். அவர் நம்மளை ரெண்டடி அடித்தார், நாம அவரை ரெண்டடி அடிக்கலாம். அவர் நம்மை இரண்டு அடி அடித்தார் என்றால் அவரையும் நாம் இரண்டடி அடிக்கலாம். அது நீதி. அதுலது அல் ஆயின் ஆயின் பல் ஊதின் பில், கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காது, பல் ஜோஹிசாஸ், காயங்களுக்கும் பழிவாங்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதனால அல்லாஹ் இப்படி சொல்லிருந்தாங்க, நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க பொறுத்துக்கணும் சொல்லியிருந்தா நாம எல்லாம் எப்போ போயிருப்போம். என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கணும், அடிச்சா திருப்பி அடிக்கலாம், அதுக்கு பேர் அதில் நீதி. ஆனா அடிச்சதுக்கு மேல அடிச்சா அதுக்கு பேர் அநீதி. அதனால அடிச்சா திருப்பி அடிக்கலாம். ஒருத்தர் என்ன செய்தானா, அந்த காலத்துல கண்ணம் போடுறது இருந்துச்சு, கண்ணம் போடுறத ஒரு சிவத்தை ஓட்ட போட்டுறது, ஓட்ட போட்டு உள்ள இருக்கிற பொருளை எடுத்துட்டான், மாட்டிக்கிட்டான், ஜெட்ஜு கொண்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னா, சார் நான் உள்ள போகல, என் கைதான் திருடுச்சு, அதனால நீங்க என்ன எதுவும் செய்யக்கூடாது, நான் உள்ளே போகல, என்ன நீங்க எப்படி தண்டிப்பீங்க, நான் உள்ளே போகல, இது எப்படி தேடுன, கைதான் போச்சு, நான் போகல. சரி சரி, நீ சொல்ற கரெக்ட், ஆகினா உன் கைக்கு மட்டும் தண்டனை கொடுத்தவோ உனக்கு இல்ல கையை வைக்க. இது புத்திசாலிதான் நினைக்கிறோம், அவனுடைய புத்திசாலித்தனம். இளைய சகோதரர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீதமாக நடக்க சொன்ன அதே நேரத்திலே அதில் என்று சொன்னால் ஒரு அடிக்கு ஒரு அடி அதில், இரண்டடிக்கு இரண்டடி அதில். ஒருவன் கண்ணை தோண்டி விட்டான் என்றால் அவனுடைய கண்ணை இவன் தோண்டலாம், அது அதில் தான். ஆனால் அதே நேரத்தில் அதிலை கொண்டு மட்டுமல்ல ஏவவில்லை, எவருக்கும் அதிலே வல்ல அஹ்சான், விட்டுக் கொடுப்பதை கொண்டு ஏறி இருக்கிறான். வெறும் நீங்க இவன் உங்க கண்ணுக்கு பதிலாக அவன் கண்ணை தோன்றதுனால உங்களுக்கு என்ன லாபம், அவன் கண்ணு போகுங்கிறதுனால உங்க கண்ணு வராது இல்லையா. இதைத்தான் யோசிக்கணும். முக்காபி, சரிக்கு சரியாக ஒரு காரியத்தை செய்கிறவன் ஒருவரோடு அனுசரித்து நடக்கிறவன் என்று சொல்ல முடியாது. இன்னமல் வாசிலம் கதாத்தராகவோ, வாசி இணைந்து நடப்பவன், சேர்ந்து நடக்கிறவன், ஒற்றுமையாக நடக்கிறவன் என்று சொன்னால் யார் தெரியுமா, அவன் துண்டித்து நடந்தாலும் அவன் வெட்டி நடந்தாலும் இவன் ஒட்டி நடக்க வேண்டும், அவன் தான் சேர்ந்து நடப்பவன். ரொம்ப நல்ல ஆளுங்க, நான் அப்படிலாம் சண்டைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன, சண்டைக்கு வராதவங்கிட்ட சண்டைக்கு போகாம இருக்கிறதுக்கு பேரும் சண்டைக்கு போகாது இல்ல. சண்டைக்கு வந்தவன் சண்டைக்கு போனது சண்டைக்கு போகாதுன்னு அர்த்தம் இல்ல. சண்டைக்கு வந்தாலும் இப்படி சண்டைக்கு போகக்கூடாது, அதான் எஹ்சான். சண்டைக்கு வந்தவன் சண்டைக்கு போறது அது, சண்டைக்கு வந்தவன் சண்டைக்கு போகாம இருக்கிறது எஹ்சான். அடிச்சவனை திருப்பி அடிக்கிறது அது, அடிச்சவனை திருப்பி அடிக்காமல் மன்னிச்சு விட்டுறது எஹ்சான். இன்னல்லாஹ் யஅமுருக்கும் பில் அதில் வலி எஹ்சான், அல்லாஹு தஆலா அதனை கொண்டு ஏவுகிறான், எஹ்சானை கொண்டு ஏவுகிறான். அதனால சகோதரர்களே, எல்லா இடத்திலையும் பாருங்க, பலகாரமனம் குரானில் இருக்கு. யாருக்கு தேவை, யாருக்கு அத்தியாவசியமாகப்படுது அவங்களுக்கு தான். சில பேர் நினைக்கிறாங்க எல்லாரும் பலகாரமனம் பண்ணிக்கிண்டு, எல்லாரும் பலகாரமனம் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. பயில் பயில் ஹிஸ்தும் அல்லா தாதிரு வாஹிதத்தன் குரான் அல்லா சொல்றான். தானிக்கு அதுனா அல்லா தாழு, நீங்கள் நீதியாக நடக்க முடியாது என்று இருந்தால் பயில் ஹிஸ்தும் அல்லா தாதிரு, தா அபி என்ற வார்த்தை அதிலிருந்து வந்தது. அதில் அந்த வார்த்தை அதில் இருந்து வந்தது. நீங்கள் நீதியாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரு மனைவியோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், பதாலிக்கு அதனால தவறு நீங்கள் எல்லை கடக்காமல் இருப்பதற்கு அதுதான் நல்லது. அந்த காலத்திலே சொல்லிட்டான், ஒரு மனைவியோடு நிறுத்திங்க, ரெண்டு மனைவி மூணு மனைவி நாலு மனைவி நிற்பந்த நேரத்திலே அத்தியாவசியமாக இருந்தால் திருமணம் செய்து கொள்வது நிக்காஹ் செய்து கொள்வது ஜாயிஸ் என்றாலும் கூட நீதியாக நடக்கும். நீதினா எப்படிங்க, இந்த வீட்டுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதே இது அந்த மனைவிக்கு கொடுக்கணும். இந்த மனைவிக்கு எத்தனை சேர வாங்கி கொடுக்கணும் அந்த மனைவி அத்தனை சேர அந்த மனைவிக்கு கொடுக்கணும். இந்த மனைவி என்ன வாங்கிட்டு வந்தாலும் நிறுக்க முடிஞ்சதெல்லாம் நிறுத்தி அளக்க முடிஞ்சதெல்லாம் அளந்து துணிவாக ஒரே துணியா வாங்கி ரெண்டா வெட்டி, இதுக்கு பேர் நீதி. அதே போல இரவு காலத்திலும் பங்கு வைக்கிறவர்கள் நீதி வேணும். இந்த வீட்டில் ஒரு இரவு இருந்தால் அந்த வீட்டில் ஒரு இரவு இருக்கும். இவருக்கு பிடிச்ச மனைவி புதுசா கட்டினது ரொம்ப பிடிச்சிருக்கிறார்கள் இங்கே இருக்கிறாரு, பழைய மனைவி ரிட்டையர்டு சொல்லிட்டாரு. இல்ல ரிட்டையர்டெல்லாம் இல்ல, ரிட்டையர்மெண்ட் இதுல கிடையாது. வேண்டாம் கேட்டு பாருங்க, பெரியவங்கிட்ட கேட்டு பாருங்க. அதனால குரான் அல்லாஹு தஆலா சொல்லும் போது நீங்கள் பயப்பீர்களே ஆனால் ஒரே மனைவியோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அங்க நீதி ரொம்ப முக்கியம், கல்யாணத்தினுடைய தேவை எந்த அளவு முக்கியமோ அதை விட பன்மடங்கு இல்ல 11 மடங்கு நீதி முக்கியம். குடும்ப நடத்துறதுல நீதி தேவை. அதனால நான் சொல்ல வந்த நீதி என்பது இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறது. யா இஸ்லாம் என்பது வெறும் ஏதோ சில சடங்குகளுக்கு பெயர் இல்லை. உலகத்திலே ஒரு நீதியான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, சலாமத்தான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சகோதரத்துவமான வாழ்க்கை இந்த உலகத்திலே வர வேண்டுமானால் ஒரு வழியாக இருக்கிறது. இஸ்லாம் என்பது மதச்சடங்குகளுக்கு மட்டும் பெயர் இல்லை. மதச்சடங்கின் மூலமாக மனிதன் உருவாக்கப்படுகிறான், மதச்சடங்கின் மூலமாக மனிதன் தக்வாவிற்குரியவனாக ஆகிறான், மதச்சடங்கின் மூலமாக மனிதன் முத்தகியாக ஆகிறான், மதச்சடங்கின் மூலமாக மனிதன் மூமினாக ஆகிறான், மதச்சடங்கின் மூலமாக மனிதன் முத்தவக்கிலாக ஆகிறான், மதச்சடங்கின் மூலமாக மனிதன் சாபிராக ஆகிறான், மதச்சடங்கின் மூலமாக மனிதன் சாக்கியாக ஆகிறான், மதச்சடங்கின் மூலமாக மனிதன் முனிவாக ஆகிறான், மதச்சடங்கின் மூலமாக மனிதன் அல்லாஹ்வுக்கும் ராஜி ஆகிறவனாக ஆகிறான். அவருடைய எந்த காரியம் இந்த உலகத்தினுடைய ஆதாயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்காது. உலக ஆதாயம் தேவைதான், ஆனால் அடிப்படை உலக ஆதாயமாக இருக்காது. மறுமையினுடைய ஆதாயத்தோடு இந்த உலகத்தினுடைய நீதி நேர்மை அவருடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக இருக்கும். எனவே உலகத்துக்கு சவால் விடுத்து சொல்கிறோம், நீதியான வாழ்க்கை உலகத்திலிருந்து ஆட்டை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் ஐநாவிலே பேசுங்கள். அல்லாஹுவை மறப்பீர்களானால் ஐநா வேலை செய்யாது. அல்லாஹுவை மறப்பீர்களானால் உலகத்தில் எந்த சக்தி சேர்ந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மாநாடு நீங்கள் நடத்தினாலும் சரி, உச்சி மாநாடுகள் உங்களுடைய உச்சியை பிடித்து குறுக்கு வைத்தனர் என்ற உலகத்தை ஆளுகிறவனாக ஆக முடியாது. உலகத்தை ஆளுகிறவன் அல்லாஹ் என்றால் உங்களை படைத்தவர் இருக்கிறான் இல்லையா? இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? உங்களை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. உலகை படைத்தவர்கள் இருக்கிறான் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த ஒருவன் என்ன சொல்லுகிறான் அதை கேளுங்கள். அவன் சொல்லுகிறபடி நடக்கும். எனவே தனி மனித வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒரு தனி மனிதன் அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவன் நீதவானாக இருக்க வேண்டும், நீதிக்குரியவனாக இருக்க வேண்டும். இறைவனை பயப்படுகிறவன் நீதிக்கு நீதியோடு நடக்கிறான், இல்லாதவன் இந்த உலகத்தினுடைய ஆசை வயப்பட்டவனாக அதற்கு அடிமையாகி விடுகிறான். மனிதன் அடிமையாவது என்பது இயற்கை. அடிமையாக இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. ஆனால் அல்லாவுக்கு அடிமையாகிவிட்டால் அவன் ஒழுங்காக வாழ்கிறான். கூனைவாதல்லாகியானா உங்களுக்கிடையில போட்டி பொறாமை, ஒருவரை ஒருவர் அடித்து நொறுக்குவது, அவரை வீழ்த்துவது, அவரை அப்புறப்படுத்துவது, இதெல்லாம் செய்யாமல் பலா தகாசது பலா தநாஜசு பலா தபாபரு ஒருவருக்கு பின்னால் ஒருவர் பேசக்கூடாது. அங்கே உலகத்தை ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் பேசுறதுங்கிறது என்ன நமக்கு? அதுதான் எல்லாத்தோட இனிப்பான ஒரு பொருள். அது அவர் பின்னால் போயிருந்தா ஒரு பின்னால தெரியுங்கள ஆள வகானல்ல. நான் சொல்லுவேன், நாலு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களாம், அஞ்சாவது ஆளை பத்தி, அயோக்கிய பெயர், துரோகி, பாலிப்பெயர், சரி இப்படியே நாலு பேர் பேசிட்டு இருந்தாங்களா. ஒரு ஆள் சொன்னாரு, எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு, நான் ஒரு ஆள்கிட்ட வரேன் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், அவர் போய் ஒரு விஷயமா பேசணும், நான் போறேன். அவர் எந்திரிச்சு போனார். இந்த மூணு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, இவன் என்ன பெரிய யோக்கியனா, தெரியாதா இவன் வீட்டுல என்ன நடந்துச்சு. சரி அடுத்த ஆள் சொன்னாரு, நான் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், அவர் எந்திரிச்சு போனாரு.
இவன் திங்கள் தெரியுமா உங்களுக்கு? இப்ப இந்த ரெண்டு பேர், ரெண்டு பேர் ரெண்டாவது ஆளும் போயிட்டான், ஒரு ஆளு உட்கார்ந்துருக்கான். இப்ப என்ன பேசுவான்? இவன் மனசோடு பேசுவான். அதைத்தான் சூழலா சொன்னாங்க, இன்னும் சொன்னா நீங்க நினைக்கிறதும் பாவம், அடுத்தவங்களை பத்தி நினைச்சாலும் பாவம், ரெண்டாவது ஆட்டை பேசினாலும் பாவம், ரெண்டு பேரும் மூணாவது பேசினாலும் பாவம், யார் யார்கிட்ட பேசினாலும் பாவம், நீங்களா உட்கார்ந்து நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுவும் பாவம். இந்த பாவம் நினைவு இருக்கிறதே அது பேச்சுக்களில் மகா பெரும் பொய் பேச்சு என்று சொன்னார். அதனால் நினைக்கவும் கூடாது. இஸ்லாமிய வாழ்க்கை இந்த உலகத்தில் வருமானால் அடுத்தவர்களை குப்புறுத்தல் இல்ல, அடுத்தவர்களை பற்றி தனியாக உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனித நினைக்க கூட மாட்டான் என்று சவால் எடுத்து சொல்லலாம். சோழர்கள் நீதி வேண்டுமா? இங்கே இருக்கிறது. எங்கே தருகிறீர்கள்? இல்லாத இடத்திலே இன்று நீதி அகராதியிலே இருக்கிறது. நீதி என்ற வார்த்தை அகராதியிலே இருக்கிறது, வாழ்க்கையிலே இல்லை. எனவே யாரோ சொன்ன மாதிரி நீதி செத்து போனதற்கு அடையாளமாகத்தான் வக்கீல்கள் எல்லாம் கருப்பு கோட்டு போட்டிருக்கிறார். எங்கே இருக்கிற சோழர்களே? மக்கள் தாராளமாக பேசிக் கொள்கிறார்கள். யாரை பற்றி? நீதிபதியை பற்றி. அதே நீதிபதிதான் நாட்டுக்கே உயிரானவர். கவர்மெண்ட் கூட கட்டி கேட்க இருக்கிற ஒரே ஒரு நீதிபதி, அவருக்கே நீங்கள் கொள்ளி வைக்கிறீர்களே, உங்களுடைய முடிவு என்ன ஆகும் என்று தெரியாது. எனவே சோதர்களை தனிமனித வாழ்க்கையில் மனிதன் நீதியாக இருக்க வேண்டும். இரவிலும் பகலிலும் தனிமையிலும் கூட்டிலும் ரகசியத்திலும் பரசியத்திலும் எங்கே இருந்தாலும் சரி அவன் நீதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக அமைய வேண்டியது ஈமான், அல்லாஹ்வின் மீது இருக்கிற நம்பிக்கை, ஆகரத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை. நான் இதற்கு மாறாக நடந்தால் அல்லாஹ் அறிகிறான். உங்களுடைய உள்ளங்களிலே எதை மறைத்து வைத்திருக்கிறோம் அதையும் உங்களுடைய கண்ணால் காட்டுகிற சாலைகளை நான் அறிகிறான். நீங்க மறைக்க முடியாது. மனிதர்களுக்கு வேண்டுமானால் மறைக்கலாம், ஆனால் நீங்கள் உருவ அசையாத ஒரு உறுப்பு, அசைவு வெளியே தெரியாத உறுப்பு கண்தான். கண்ணுக்குள்ளே இருக்கிற எண்ணம் கண்ணுக்கு தெரியாது. கையை செஞ்ச கண்ணுக்கு தெரியும், காலை செஞ்ச கண்ணுக்கு தெரியும், தலை செஞ்ச கண்ணுக்கு தெரியும், விரலை செஞ்ச கண்ணுக்கு தெரியும், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும், ஆனா கண்ணை செஞ்ச கண்ணுக்கு தெரியாது. அதனால அல்ல கண்ணை சொன்னா நீங்க கண்ணை சக்தி ஏதாவது சாடு செஞ்சாலும் சும்மா அவர் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நீங்க உலகத்தில் ஒரு தெரு மக்களே ஒரே ஒரு தரத்தவரை மறந்துடாதீங்க. அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எனவே தனி மனித வாழ்க்கையிலே சரி, தனி மனித வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை, அவருடைய கேள்வி, அவருடைய சிந்தனை, அவருடைய நடை, அவருடைய உடை, அவருடைய பாவனை, அவருடைய தோற்றம், இது எல்லாத்திலையும் அவர் நீதியாக நடக்கணும். எல்லாத்திலையும் சொன்னா டிரெஸ் போடும்போது நீதி வேணும். டிரெஸ்ல நீதி என்ன? டிரெஸ்ல நீதி என்ன? முதல்ல நாம தானே டிரெஸ் போடுறோம். உலகத்தில் எதுவும் டிரெஸ் போடலையே. குரங்காச்சிட்டு இருக்கிற குரங்குக்கு வேண்டாம் டிரெஸ் போட்டு விட்டுருக்கா, அது டிரெஸ் இல்ல, நமக்கு போட்டு டிரெஸ் அது. அதுக்கு காதல பூசிட்டு இருந்தா அதுக்கு பூசுத்தல, நமக்கு சுத்தி இருக்கிறாரு அவன் குரங்காச்சி. டிரெஸ் போடுறது நம்ம தானே போடுறோம், ஏன் போடுறோம்? மத்ததெல்லாம் டிரெஸ் போட சினிமா தெரியல, யார ஒரு டிரெஸ் போடல, எவ்வளவு பெருசு இருக்கு. எல்லா உறுப்புகளும் துண்டிக்கையிலிருந்து கடைசியில் இருக்கிற நம்பிக்கை வரை அத்தனை வெளியே தெரியுது. அதிசயமான பிராணி சகோதரர்களே யானை. நான் யானை பத்தி பேசுறதுன்னா ரெண்டு மணி நேரம் பேசுவேன், ஆனா உங்களுக்கு பொறுமை இருக்காது. நம்ம ஜனங்கள்கிட்ட இல்லாத ஒண்ணு பொறுமை. நான் முடிக்கிற நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எங்க பொறுமை இழக்கிறாங்களோ ஒரு ஒரு அஞ்சாறு பேர் அங்க முடிச்சிருவேன். எனக்கு பேசுறதை விட ஜனங்களுடைய பொறுமையா சைப்போட கேட்கறதா முக்கியம். ஏன்னா பேசுறது எவ்வளவு வேணாலும் பேசலாம், முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பேச தெரிஞ்சவங்களுக்கு முடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பேச தெரியாதவங்களுக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு அடையாளம் இருக்குது, பேச தெரியாதவங்க பேச சொன்னா ஒண்ணு போடுற மாதிரி இருக்கும். பேச தெரிஞ்சவங்க பேச விட்டா அவசரமா ஒண்ணுக்கு போக வேண்டியவர் பேச ஆரம்பிச்சாந்த ரெண்டு மணி நேரத்துக்கு மறந்துடுவார் பேச ஒண்ணுக்கு போடுறது. அவருக்கு அதே யாவும் இருக்காது. மைக்க பார்த்தவங்க எல்லாம் மறந்துடும். மைக்கோட மக்களும் யாபகத்தில் இருக்கணும். அப்படி அவருதான் பேச்சாளர். அதாவது அவருடைய கிருபியில ரொம்ப முயற்சி பண்றது. பேசுறவங்க எவ்வளவு கேட்கறவங்க எவ்வளவு பொறுப்பாங்களோ எவ்வளவு எடுத்துக்கொள்ளுவாங்க, பொறுமை வேண்டிட்டா எடுத்துக்கவும் மாட்டாங்க. என்னடா அறுக்கிறாரு, நான் ரொம்ப காலம் அறுக்கா இருக்கு என்ன இப்படி சொல்றாங்களே வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனா சமீபத்தில் ஒரு ஹதீஸ் பார்த்தேன், மண் மாதிரி ஹதீஸ் வருது, யார் தலைவராக ஆக்கப்பட்டார்களோ ஹதீஸ்ல இருக்கு, அவர் கத்தி இல்லாமல் அறுக்கப்பட்டார். அப்ப அறுவைங்கிற வார்த்தை 1400 வருஷமா இருக்குது. கத்தி இல்லாமல் அறுக்கப்பட்டார். அதனால சோதர்கள் வந்து யானை இருக்கே ஒரு அதிசயமான பிராணி, அற்புதமான பிராணி, யானை பூராவும் தும்பிக்கையில வேலை செய்யும், எவ்வளவு பெரிய மரத்தை தூக்கிட்டு போயிடும், ஆனால் தும்பிக்கையில ஒரு எலும்பு கூட கிடையாது, அவ்வளவு நரம்பு. எப்படி நம்ம நாட்டில் எலும்பு இல்லையோ அதே போல தும்பிக்கையில எலும்பு கிடையாது, இவ்வளவு பெரிய உறுப்பு. அதுதான் மூக்கு, நம்ம மூக்குக்கு பதிலாக தான் இருக்குது. நீ ஏதா இழுத்து விட்டாச்சு, அல்ல இழுத்து விட்டா என கேட்கிறவன் என்ன மூக்குன்னா இங்கதானே இருக்கணும், இப்படித்தானே இருக்கணும், மூக்கு ரொம்ப நாசூக்கா இருக்குமே, அது நான் வைக்கிற மூக்கு இருக்கு. அப்படி நீ கையில வேலை செய்யற அது மூக்குல வேலை செய்வது ஏ இஷ்டம், நீ யார் கேட்கறது, அவன் தான் கேட்பான், அவனை யாரும் கேட்க முடியாது. தன்னுடைய சக்தியை நிரூபிக்கிறதுக்காகவே அல்லாஹால யானை கிடைச்சிருக்கலாம். அதே நேரத்தில் மாடு கழுத்துலதான் சுமக்கும், நம்ம கழுத்துல என்னமோ வைக்க முடியுமா, எதுக்குமே உபயோகமாகாத பொருள் இருக்க நம்ம சில உறுப்புகள் இருக்கு, அல்ல ஒன்று கழுத்து எடுக்காகாது, மூக்கு எடுக்காகாது, வீண சொல்ல கொடுத்துக்கிட்டே இருக்க சை பிடிச்சு அது வழியாதான் சிந்தனம். அதனால இன்னொரு இடையில யாவும் வந்து நான் சொல்றேன், இஸ்திரிஷா மூக்கு தண்ணி செலுத்தி மூக்கு சிந்துவது, இஸ்திரிஷா மதுனதான் வாய்ப்பு பிடிக்கிறது, வாய்ப்பு பிடிக்கும் போது மிஸ்வாக் செய்யறது, மிஸ்வாக் செய்யும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கில் மிஸ்வாக்கை செய்தார்கள், கண்ணஹு யதகய்யு வாந்தி எடுக்க வினைகிரகர் மாதிரி, பாந்தி எடுத்தா எப்படி சத்தம் வரும், அது மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் நாக்கையும் சுத்தம் பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகை மட்டும் படிச்சு கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் நோக்கு மட்டும் படிச்சு கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் இபாதத்து மட்டும் படிச்சு கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் ஹஜ் மட்டும் படிச்சு கொடுத்தாங்க, நாக்குக்கு நீதி என்ன அதை சுத்தமாக வைப்பது என்பதையும் எங்களுடைய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் விட அப்போ நீங்க உலகத்துல எந்த வைத்தியத்தை போங்க, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த வைத்தியம் மூக்கு சுத்தமா வச்சுக்கிறதுக்கு, பல்ல சுத்தமா வச்சுக்கிறதுக்கு பெப்சோடன்ட்ல இருந்து கோபால் பொல்பொடி வரைக்கும், இதுக்கும் அதுவே கோபால் பொல்பொடிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வருது அதே பக்கத்துல, அதே பக்கத்துல பெப்சோடன்ட் வருது, அதே பக்கத்துல லால் மஞ்சள் பபுர் லால் மஞ்சள், அதை விட உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. இப்ப பார்த்தா முஸ்லீம்கள் மிஸ்வாக் போடுறாங்க, சரி மிஸ்வாக் ஒரு பேஸ்ட், முஸ்லீம்கள் மிஸ்வாக் பண்றாங்க, மிஸ்வாக் ஒரு பேஸ்ட். அதனால ஒரு கதை செருப்பு கரை ரசூலுல்லாஹி நாளையும் சரி செய்ய ரெண்டு முபாரக்கான செருப்பு, நாலு பேர் அரபியில் நாளையும் ஒரு பேர் செருப்பு, என்ன வச்சா விக்கணும் அதெல்லாம் செய்ய தயார். ஆனா நாம அதிலெல்லாம் போய் விக்கிக்கிறது இல்லை, சிக்கிக்கிறது இல்லை, சிக்க கூடாது. தீனுடைய பெயரால எத்தனையோ விற்கிறாங்க, தீன இல்ல, தீனுடைய பெயரால லாபம் சம்பாதிக்கிறது நல்லது இல்ல, பாக்கி வியாபாரம் செய்யறது எது வேணாலும் செய்யலாம். ஆக பல் சுத்தம் செய்யறத பத்தி தான் உலகத்துல எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறது, நாக்கை பத்தி யாரும் சொல்லதாக நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியாது காட்சி சொன்னதாக. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் போது வாய்க்கு தண்ணி சேர்த்து வாய் சுத்தம் செய்யணும், வாய் குப்பளிக்கணும், பல் தேய்க்கணும், மிஸ்வாக் செய்யணும், அடிக்கடி செய்யணும். இன்னைக்கு காலையில சிந்தே நாளைக்கு காலையில இல்ல, மிஸ்வாக் செய்துகிட்டே இருக்கிற ரசூலுல்லாஹி எப்பவும் வாயை மிஸ்வாக் கச்சிருந்தான், ரசூலுல்லாஹி மிஸ்வாக் கச்சே இருப்பாங்க, எப்பவும் செய்துகிட்டே இருப்பாங்க. நிறைய விவரம் இருக்கிறத உலமாக்கிட்ட கேளுங்க. கடைசி சக்கராத்துடைய நிலைமையில அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அனுஹுடைய மடியில தர வச்சு படுத்திருக்கும் போது அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலா அனுஹு அபூபக்கர் அதற்கு ஆயிஷாவுடைய சகோதரர் அங்கே வருகிறார், அவரிடத்தில் மிஸ்வாக் இருக்கு, ரசூலுல்லாஹி அந்த மிஸ்வாக்கையே பார்த்தார்கள், அதற்கு ஆயிஷா புரிந்து கொண்டார்கள், அதற்கு ஆயிஷா புரிந்து கொண்டார்கள் ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்ய விரும்புகிறார்கள் என்று அந்த மிஸ்வாக்கை வாங்கி அதை மென்று மிருதுவாக்கி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தார்கள், ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்தார்கள். அதற்கு ஆயிஷா சொல்லுகிறார்கள், எனக்கும் ரசூலுக்கும் இடையில் இருந்த பந்தத்திலே சில விசேஷமான பந்தங்கள், மௌத்தாவதற்கு முன்னாரே என்னுடைய எச்சி ரசூலுல்லாஹ்வுடைய எச்சியோடு கலந்தது. அதற்கு ஆயிஷா ரொம்ப புத்திசாலி. அதே போல சோதனைகளை இன்றைக்கும் நல்ல புத்திசாலிகள் உலகத்தில் இருக்கிறாங்க, பெண்கள் தான் புத்திசாலி இல்லைன்னு அர்த்தம் இறங்கிட கூடாது. பெண் புத்தி பின் புத்திங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒன்னு ரொம்ப பின்னால இருக்கு முன்னால வராதுன்னு அர்த்தம், இன்னொன்னு ரொம்ப முன்னால இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பின் புத்தி ரொம்ப பின்னால இருக்கும், பின்னால என்ன வருங்கிறத யோசிப்பாங்க, ஆனால் அவர்கள் இருக்கிற வட்டத்துக்குள்ள யோசிப்பார்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன வட்டம் இருக்கு, வீடு, குழந்தைகள், கணவன், மக, மருமக, சமையல், அது இந்த மாதிரி அதாவது வீட்டு விசேஷங்கள், திருமணங்கள், அது இது இதெல்லாம் இருக்கும். நம்ம சொல்லுவோம் எங்கேயாவது நிக்காவுக்கு போனா எங்க எனக்கு வேலை இருக்குது, கடையில் நான் போக முடியாது. இல்லைங்க, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் வந்தாங்கல்ல, அதனால போகணும். குடும்ப கௌரவத்தை முதல்ல பாக்குறது பெண்கள் தான். அந்த இடத்துல நம்ம பெண்கள் சொல்றத கேட்கணும். அதனால எல்லாத்தையும் கேட்கணும்னு சொல்ல வரல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. சில விஷயங்கள் நமக்கு புரியாது, ஏன்னா நம்ம கடையில இருந்து போறீங்க. அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் சொல்லுவீங்களா? கடைக்கா இருந்தாலே டென்ஷனுக்கு மறுபேர் தான். வியாபாரி டிக்ஷனரியில இப்ப டென்ஷன் எழுதுறோம். தீபாவளி சீசன்ல மகா டென்ஷன், சாதாரண சீசன்ல ரொம்ப டென்ஷன், எல்லா டென்ஷனும் முடிஞ்ச ரம்ஜான் டென்ஷன். நோம்பு வைக்கிறதா கடையை வைக்கிறதா, நோம்பு வைக்கிறதா கடையை வைக்கிறதா, இன்னும் தராவிக்கு போறதா கடையில் இருக்கிறதா, அப்பதான் வியாபாரம் நடக்குது. என்னங்க எல்லாது, அதாவது சாதாரண இந்தங்க ஏர்பன் காரம் கூட தீபாவளிங்க, ஏர்பன் நிக்கிறாரு கூட சாதாரண செருப்புக்கு தான் சரி இருக்கு, சம்பந்தமே இல்லாத பொருள். என்னங்க இந்த மெழுகுவத்தி தீபாவளி பிசினஸ், மெழுகுவத்தி தீபாவளியில் என்ன பிசினஸ் எனக்கு இது வரைக்கும் விளங்கல. சரி சொல்றா, மெழுகுவத்திக்காரன் தீபாவளி பிசினஸ் இருக்கிறாரு, இந்த சட்ட பட்டன் காரன் தீபாவளி பிசினஸ் இருக்கிறார், எல்லா உலகத்திலிருக்கிற பேரும் இது ரம்ஜான் வந்துட்டாலும் பாருங்க தான் ஒரே டென்ஷன் டென்ஷன். இந்த டென்ஷனோட வீட்டுல போனா வீட்டுக்காரங்களுக்கு என்ன இருக்கும், அவங்க ஃப்ரீயா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாப்பிள வருவாரு, அவங்களுக்கு மாப்பிள்ள வாங்கல. என்னங்க ஆமாண்டா சொல்லிக்கலாம், போனா போகுது அது மாப்பிள்ளைன்னு ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு சொல்லுவாங்க. அது ஏன் கேட்டா நம்மளை கொஞ்சம் ஏற்றி விடுறது, அப்பதான் அப்படி நடப்பான். ஒரு ஒரு வாரத்துக்கு கல்யாணம் முடிஞ்சு குரூப் போட்டோ எடுத்தான் அவரு எங்கேயோ ஒரு இடத்துல. அப்போ முன்னாள் உட்கார்ந்த பையன் கேட்டானா, அப்போ அந்த ஆளு கடைசியில ஒருத்தர் பெயர் நிக்கிறாரு, அவர் ஏன் உம்முன்னு நிக்கிறாரு, அதாவது பொண்ணோட அப்பாடா ரெண்டு செலவு பண்ணி உம்முன்னு நிக்கிறாரு. சரி, இந்த கடைசியில ஒரு அம்மா உம்முன்னு நிக்கிறது ஏன் நிக்கிறதுனா, அது வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, அதனால மாப்பிள்ளையோட அம்மா ஏன் உம்முன்னு நிக்கிறது, வர்ற மருமகம் எப்படி இருப்பாளே என்னவோ தெரியலையே அதனால நிக்கிறது. இப்படி ஒரு தான் கேட்டோம். இந்த நடு ஒரு ஆள் மட்டும் சிரிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அது அதான் மாப்பிள்ள, அவர் நாளையில இருந்து அப்படி ஆயிடுவாரு. அதனால அவங்க வந்து வீட்டுல ஃப்ரீயா இருப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போகும் போதே ஒரு ஆணுடைய ஆண்மைங்கிறது இதுக்குதான் கம்பம், ஆண்களை நீங்க கம்பாம்கள். கம்பாவுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, பாருங்க உதாரணமா ஒரு வியாபாரி, அது தெரியும் ஒரு ஆளு ஏதோ தப்பு செஞ்சுட்டான் இல்ல காசு திருடிட்டான், இது என்ன செய்வாரு, அவனை சரியா கூப்பிட்டு விரட்டி இருக்கிறாரு, என்னடா அப்படி செஞ்சுட்ட, உன்னை பத்து வருஷமா நம்பி வச்சிருந்தனாடா, விளக்குவாருங்க, பத்து வருஷமா உன்னை நம்பனாடா, என் புள்ள மாதிரி வச்சிருந்தாடா, இப்படி பட்டியாடா, அயோக்கித்தனம் பண்ணா, அப்படியா அப்படியா. இப்போ ஒரு கல்யாண குரூப் உள்ள வந்துச்சுங்க சேர வாங்கறது, ஒரு கல்யாண குரூப் இவர் அப்படியே கொதிச்சுட்டு இருந்தாருங்களே, இப்படி திருமணம் எப்படி ஆயிடுவாருங்க, அப்படியே ஐஸ் பாதி ஆக மாட்டாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா வாங்கையா, பெரியவங்களும் வாங்க சின்னவங்களும் வாங்க, ஐயா வந்தார் அம்மா வந்தா போடு போடு அம்மா என்ன பாருங்க இது பாருங்க இது நல்லா இருக்கும் உங்க பொண்ணுக்கு, இவ பொண்ணையே பாக்கல. அப்புறம் என்னங்க பொண்ணு கொஞ்சம் கலர் எப்படிங்க கேட்பாரு, இவர் கலர் பார்த்து இவர் சேல செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு, அவங்க பண்ணி பாருங்க என்னடா எப்படியாவது வாங்க வைக்கணும் அவ்வளவுதானுங்களே. இப்ப அவ்வளவு கோபமா இருந்தவர் இந்த கல்யாண பார்த்து பார்த்த உடனே என்ன ஆயிட்டாருங்க, அப்படியே நைசும் ஆயிட்டாரு ஐசும் ஆயிட்டாரு, வயசு ஏற்கனவே ஆயிட்டாரு இப்ப நைசும் ஆயிட்டாரு. அதே போல வீட்டுக்குள்ள நடந்த உடனே ஐசும் ஆயிடணும் நைசும் ஆயிடணும், ஏன் ஆக முடியாது, அது வீடு கடையில் வியாபாரம் இல்ல, வீட்டில் இருக்கிறது வியாபார சரக்கு இல்ல, வியாபார சரக்கு இல்ல. அவர்களுடைய குறுகிய வட்டம் எல்லாம் குரான்ல சொன்னா, நான் நீதி பத்தி பேசுங்க, இடையில வேற பேச்சு வந்துட்டா நான் என்ன செய்யும், நீங்க அப்படி பார்க்க கூடாது வேற பேச்சு வர்ற மாதிரி. குரான் அல்லாஹ் தஆலா சொல்றா, அவனை யுனஸ்ஸௌஃபி ஹய்யத்தி வஹு அலத்து வஹு ஃபி ஹிஸாமி ஗ைர் முபீன். குரான் அல்லாஹ் கேக்குற மலாயிக்கத்துகள் அல்லாஹ்வுடைய கடவுளுடைய பெண் மக்கள் என்று சில பேர் சொன்னார்கள், மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள். தங்களுக்கு கேட்கும் போது என்ன கேட்கிறாங்க, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னாலே அவன் முகம் கருத்து போய்விடுகிறது. பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த காலத்தை, இப்ப அப்படிதான் இருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாலே முகம் கருத்து போயிடுது. அப்ப உங்களுக்கு மட்டும் ஆண் குழந்தை விரும்புறீங்க, அல்லாவுக்கு மலாயக்கத்துகளை பெண் குழந்தை என்று சொல்லுகிறீங்களே, அதனால அல்லாவுக்கு குழந்தை இல்லை. நம் எலிட் வளம் யூலர் அவன் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை. ஆயினா அவன் குழந்தை கிடையாது. குழந்தை இருந்தா எதுக்கு எதுக்கு குழந்தை வருதோ அது அதுவாகும். எதுக்கு குழந்தை வருதோ அது அதுவாகும். மனுஷன் குழந்தை மனுஷனா இருக்கும். மாட்டு குழந்தை குழந்தைன்னு சொல்றத குட்டி கண்டுன்னு சொல்லுவோம். மாட்டு கண்டு மாடா இருக்கும், எருமை கண்டு எருமையா இருக்கும், யானை போட்டா அது யானை குட்டியா இருக்கும். எதுக்கு பிறக்கிறோ அது அதுவா இருக்கும். அல்லாவுக்கு பிறந்தா அதுவும் என்னவா இருக்கும், அல்லவா இருக்கும், அல்லா குட்டியா இருக்கும், அல்ல குட்டி அல்லவா இருக்கும். அல்லா குட்டின்னு சொல்லுங்க, குட்டி அல்லான்னு சொல்லுங்க. அல்லாவுக்கு பிறந்தா அல்லவா இருக்கும் இல்லையா, அநியாயம் அதுலயும் உங்களுக்கு ஆண் குழந்தை மலக்கைக்கு அல்லாவுக்கு பெண் குழந்தை இது அநியாயம், அது ஒரு பெரிய அநியாயம். அப்படிங்கிற விஷயத்தோடு சேரும்போது அல்லாஹ் கேட்கறான், இது அபுஷிர் அஹதுமுக்கு பிறகு உள்ள ஆயத்துலதான் இருக்குது. அவனை யுனஷோ ஃபில் ஹய்யதி, யார் நகை நட்டுக்களிலேயே வளர்கிறார்களோ, பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்ல, யார் நகைகளிலேயே வளர்கிறார்களோ, வலோஃபில் ஹிசான் கைரு முபீன், அவங்க வாதிட ஆரம்பித்தாலும் தெளிவாக சொல்ல தெரியாதவர்கள், வாதிட ஆரம்பித்தாலும் பேச ஆரம்பித்தாலும் தெளிவாக சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட பெண்ணையா எனக்கு மக்களாக நீங்கள் ஆக்குகிறீர்கள், நகையிலும் அழகிலும் ஆபரணத்திலும் அணிகலங்களிலும் வளர்ந்த பெண்களை யாருக்கு சரியாக பேசக்கூட வராதோ. குரான் சொல்றான், வாதிடுதல் என்று வரும்போது, பிரச்சனை என்று வரும்போது, சரியாக பிரச்சனை சொல்ல தெரியாதவர்கள் அப்படிப்பட்ட பெண்களையா எனக்கு மக்களாக நீங்கள் ஆக்குகிறீர்கள் என்று அல்லாஹால கேட்கிறான். அப்ப பெண்களுடைய சுபாவமே இது, அழகு ஆபரணம் அணிகலன் இதெல்லாம் அவங்களுக்குள்ள சுபாவம், அதை மாற்ற முடியாது. ஆனா இப்ப என்ன பத்தினா நமக்கு அந்த சுபாவம் வந்துருச்சு, நம்மளும் அழகு பாக்குறது ஆபரணம் பாக்குறது நமக்கு அந்த அது அப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும். ஆளுக்கு இருப்பது அசல் வீரம், அதோட லட்சணம் வீரமும் லட்சணமும். பெண்ணுக்கு அழகும் வீட்டு நீதியும், வீட்டு நீதியும் வீதி நீதி அல்ல, பெண் வீதிக்கு வந்தா நீதி இல்ல, பெண் வீதிக்கு வர்றதே நீதி இல்ல, வீட்டு நீதி தான் பெண்ணுக்கு தேவை. அதனால பெண்கள் வளர்றதே அழகலதான், அவங்களுக்கு அதான் விளங்கணும், அவ்வளவு போதும் விளங்குறது, நல்லா அழகா இருக்கணும், பிள்ளைகளை அழகா வைக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு. சரி இன்னொன்னு அது அடுத்த ஆயத்தில் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு சிசாமி ரயிறு முடியும் பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு தெளிவா சொல்ல தெரியாது. இப்ப நம்ம வீட்டுல அப்படியா இருக்குங்க, இந்த பிரச்சனைன்னு வந்தா அங்க நம்ம நல்லா பேசுறோமா அவங்க நல்லா பேசுறாங்களா, சும்மா யாராவது சொல்லுங்களா, கடைசியில் அவங்க சொல்றாங்க நீங்க என்ன எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பதான் சொல்லிடா என்னடா நமக்கு ஒண்ணுமே தெரியாது, இது அசல்ல தெரியாத காரணம் அல்ல, அந்த அழகுல மயங்கின மயக்கத்துல அறிவு மழுங்கி போச்சு அவ்வளவுதான். அல்லங்க எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு 30 வருஷம் ஆச்சு நான் எங்க மயங்கறேன்னு சொல்லாதீங்க, அது மயக்கம் கடைசி வரைக்கும் இருக்கும். நான் பாத்துருங்க ரோடுல வயசான ஒண்ணு எழுப்பிட்டு போயிட்டு இருக்குங்கல்ல, இதான் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் அந்த 40 வயசோட முடிஞ்சு போச்சு பெண்ணை அப்படின்னு கழிச்சே விட்டாங்க. ரெண்டு பேர்த்தையும் அந்த முதியோர் இல்லத்தில் அட்மிட் பண்ணா மக்கள்கிட்ட சொல்லாங்க எங்க ரெண்டு பேர்த்த ஒன்னா அட்மிட் பண்ணிடு, நாங்க ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். வயசாகிட்டாலும் அந்த மயக்கம் தீர்றது இல்ல, வயசான கோச்சுக்காதீங்க உள்ளதான் நான் சொல்றேன். ஒருத்தர் பேட்டி எடுக்க போனாரா 60 வயசு காத்தேன், கேட்டாரா எங்க 60 வயசுலயும் செக்ஸ் உணர்வு இருக்குமான்னு கேட்டாராம். சரி இதெல்லாம் கேட்கறீங்க எனக்கு வெக்கமா இருக்குது, எங்க அப்பாட்ட கேளுங்க. அதனால வயசுல நான் இப்ப சாரன்புருக்கு போயிருந்தேன், உண்மையை சொல்றேன், நாம் நம்முடைய காலத்திலே நம்முடைய வாலிபத்தை வீணாக்கிற காரணத்தினால சிறு வயதிலேயே நமக்கு பிறகு வாலிபத்தை உண்டாக்க வேண்டிய வீரியத்தை உண்டாக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. இல்லையானால் ஒரு முத்தகி அல்லாஹுவை பயந்தவன் எத்தனை வயதானாலும் அவன் ஆனாலே வைப்பான். இதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் சொல்ல முடியும், ஆனா இந்த இடம் அவ்வளவு பொருத்தமா இல்லை. அதனால நான் சொன்னா நீங்க என்ன அஜர்த்து இதெல்லாம் பேசுறாருன்னு சொல்லுவீங்க, மாணவர்களுடைய சங்கம் அதனுடைய முடிவு அந்த வருஷம் முடியுது, அதனால அவங்களுடைய கடைசி ஆண்டு விழா நடத்துறாங்க, அங்கே கூப்பிட்டு நாங்க போனோம். அதுக்கு பிறகு மறு பிறகு அது முடிஞ்சது பிறகு சாவுக்கு சாரன்பூர் போ, அங்கே தமிழ்நாட்டு மாணவர்களுடைய விழா, பெங்களூர் காரங்கள் இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க. அப்ப அதுக்கு அங்க இருக்கிற ஒரு உஸ்தாத் தலைமை தாங்க. அப்ப கேட்டா அவர் 72 வயசுன்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய மனுஷன், நான் பேசிட்டு இருந்தேன், பல விஷயங்கள் பேசணும். கடைசியில் அவர் கொஞ்சம் நேரம் பேசினா, அதுக்கு பிறகு நான் பேச ஆரம்பிச்சேன். நான் பேச ஆரம்பிச்சேன் என்ன ஆச்சுன்னா, நான் நினைச்சா தமிழ்நாட்டு பிள்ளை இருக்கிறாங்க, தமிழ்ல பேசுவோம். தேவந்திர கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் உருதுல பேசினேன். இங்கே அதே மாதிரி கொஞ்சம் உருதுல ஆரம்பிச்சுட்டு பிறகு தமிழ்ல பேசுவோம், நம்ம பிள்ளை தமிழ் தானே விரும்புவாங்க. நான் பேச ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன பண்ணார், தலைவரா உட்கார்ந்து இருந்தவர் அவர் இப்படி திரும்பி என்ன பார்த்து உட்கார ஆரம்பித்தார். இப்ப நான் தமிழ்ல ஆரம்பிச்சேன், அவரு பாவம் வந்து கேட்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறார். நான் சொன்ன மாணவர்கள்ட்ட தமிழ்லயே பாருங்க, உங்க தலைவர் அவரை காமிக்காம அவரை பாக்காதீங்க, எல்லாரும் அவரை பாத்தீங்கன்னா அவரு அப்புறம் என்ன சந்தேகப்பட்டுருவாரு, பாக்காதீங்க, உங்க தலைவர் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிறார். இப்ப நான் திடீர்னு தமிழுக்கு போனேன்னா அவர் தவறி போயிடுவார், அவர் அப்செட் ஆயிடுவார். ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார் போல இருக்கு. அதனால நான் உறுதியிலே பேசினேன், கேளுங்கன்னு பேசினேன். அப்போ பேசலாம் முடிச்சதுக்கு பிறகு நம்ம நேரம் பார்த்து அப்புறம் டிஃபன்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம் ராத்திரி 12 மணி. அதுக்கு பிறகு போய் உட்கார்ந்து ஏதோ சில விஷயங்கள் மாணவர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, காதியானிகள் சம்பந்தமா. இப்ப கேட்டா அதுவும் சொல்லுவேன், ரொம்ப முக்கியமான விஷயம் காதியானியோட விஷயம். ஒரு 2 மாணவர்கள் காதியானுக்கே போயிட்டு வந்திருந்தாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் எப்போ அப்படிதான் சொல்லுவேன், ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதா இருந்தா அதனுடைய அடிப்படை என்னங்கிறத தெரிஞ்சு பேசணும். சும்மா சொல்லி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இங்க கேள்விப்பட்டா, அங்க கேள்விப்பட்டா, கேள்விப்பட்டது 1000 தப்பா இருக்கும். அதனால நேரா பாக்கணும். அதாவது ஒரு புத்தகத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தால் அந்த புத்தகத்திற்கு எங்கிருந்து எடுத்து எழுதுனாங்களோ அந்த அசல் புத்தகத்தை பார்த்துட்டு தான் சொல்லணும். இவங்க தப்பா எழுதியிருப்பாங்களாங்கிற கேள்வி இருக்க கூடாது, அசல் புத்தகம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுபடி அந்த மாணவர்கள் 2 மாறு வேடத்தோட, ஏன்னா இந்த ஓதர்வுள்ள வேடத்துல போல புரிஞ்சுக்குவாங்கிறதுக்காக, அவங்க புரியாத விதத்துல காதியானுக்கே, காதியான் அமிர்தர்ல இருந்து ஒரு 100-120 கிலோமீட்டர்ல இருக்கு, அங்க போயிட்டு வந்து அந்த விவரங்கள்லாம் சொன்னாங்க, அது பேசிட்டு இருந்தோம். இப்ப அது தேவையில்லை. நான் சொல்ல வந்தது அவருக்கு 72 சொன்னாங்க. 2 முதல்ல ஒரு குழந்தை பிறந்து மௌத்தா போயிருச்சு அவருக்கு. 2 முதல்ல குழந்தை பிறந்து மௌத்தாயிருச்சு. இப்ப போன மாசம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இங்க நல்ல நல்ல வாலிபர்களுக்கு பிறக்க முடியாம திண்டாடி இருக்கிறாங்க. படி லம்பி சவுடி கோஷிஷ் கே பாத் உன்கு பைதா ஹுயி. ஆனா வந்து அவர் 72 போன மாசம் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வயசோட தடையில் சோழர்களே, வாலிபத்தை வீணாக்காமல் இருக்கிறவர்கள் எங்குமே வாலிபர்கள் தான். நான் சொல்ல வந்த நீதி என்பது வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பமாகுது, மனைவியிலிருந்து ஆரம்பமாகுது. மனைவி நீதியாக நடத்துறது எப்படி, மக்கள் நீதியாக நடத்துறது எப்படி, குடும்பத்தை நீதியாக நடத்துறது எப்படி, சொந்தக்காரர்களை நீதியாக நடத்துறது எப்படி, உறவினர்களை நீதியாக நடத்துறது எப்படி, இதெல்லாம் தனிமனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. இந்த தனி மனிதன் நீதியுள்ள மனிதனாக ஆகாதவரை உலகிலே காதலர்ந்து கேட்டுக்கொள், உலகமே கேட்டுக்கொள், இந்த உலகத்திலே நீதியுடைய வாசனையை கூட பார்க்க முடியாது. நீதி எங்கே என்று கேட்கிறீர்களா? நீதி இங்கே என்று சொல்லுகிறோம். எனவே இந்த பேச்சுக்கே நான் விரும்புகிறேன் நீதியை நோக்கி என்று தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது நம்ம உசேனியா கேசரி சார் இங்கே உட்கார்ந்து இந்த பேங்க் போட்டுக்கார அவர்தாங்க உசேன். அபு ஹனீஃபா மாதிரி பேர்ல பேசிட்டு உசேனியா கேசத்துக்காக சேர்த்துக்கிட்டார். அவர் இப்ப ரொம்ப ஆர்வத்தோடு இன்னைக்கு வந்திருக்கிறார். என்ன காரணம் சொன்னா, இதுவரைக்கும் கேசட்டை எடுத்து எடுத்து ஏதோ அல்லாவுடைய கிருபை, அல்லாஹால யாருக்காவது இந்த பேச்ச கொண்டாது நன்மை தரட்டும், அதனால பல பேச்சுக்கள் எடுத்து இதுவரைக்கும் என்னோட பேச்சே 99 கேசட் போட்டாராம். இன்னைக்கு பேசுறது 100 கேசட் தான். அது எடுத்து அதுக்கு ஒரு வெளியீட்டு விழா வைக்க போறேன்னு சொல்றாரு. அடுத்த மாசம் ஏதோ பேர் சொல்லி இருக்கிறாரு, அங்க திருச்சியில ஒரு வெளியீட்டு விழா வைக்கிறேன்னு சொல்லி. அல்லாவுடைய கருணை, அல்லாவுடைய கிருபை, இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ்வுக்கு நாம மௌத்தானால் ஜனங்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கட்டும். நமக்கு உலக ஆதாய நோக்கம் இல்லை, நமக்கு உலக ஆதாய நோக்கம் இல்லை. அல்லாஹால ஏதாவது ஒரு பேச்சை கொண்டு இந்த பேச்சில யாராவது ஒரு மனிதர் திரும்பி ஒருத்தர் நான் கருதி எழுதியிருந்தார் அவருடைய கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லி, எனக்கு அறிமுகம் இல்லை உங்களை, ஆனாலே கல்யாணத்துக்கு நீங்க வந்தே ஆகணும் வாழ்க்கைக்கு நீதி, கணவன் மனைவி வாழ்க்கைக்கு நீதி, குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு நீதி. குழந்தை எப்படி வளர்த்தணும், அவங்க எப்படி வளர்த்தனோ ஹதீஸ் அவர்கள் யாருக்கு ரெண்டு பெண் குழந்தை இருந்ததோ வலம் ஏதிஹா அந்த குழந்தையை பெண் குழந்தை குழி தோண்டி புதைக்கவில்லை வா அத்தபஹா அதை நல்ல முறையில் அதற்கு ஒழுக்கம் படித்துக் கொடுத்தான் பிறகு அதை முறையாக வளர்த்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்து கொடுப்பாரே ஆனால் நானும் அவரும் ஒன்றாக சொர்க்கத்துக்கு போவோம் என்று சொன்னார் பெண் குழந்தை பெற்றவர்களை அன்றாக கேளுங்கள் ஆஹா இப்படி போச்சே அப்படின்னு கவலைப்படாதீங்க ஆனோ பெண்ணோ நம்ம கையில் இல்லை சோழர்களே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் எது நம்ம கையில் இல்லையோ அதுக்காக கவலைப்படவே கூடாது